ஒன்றுமே தேவை கிடையாது. ஏன் எங்களுக்கு தேவைப்படுவது மறுமை. படைத்தவன் ரஹ்மானுடைய கண்காணிப்பிலே நாங்கள் இருக்கிறோம். அவன் தட்டி கேட்பான் என்ற சிந்தனை இருந்தால் நாவை பாதுகாக்க முடியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நாவினால் வரக்கூடிய விபரீதம் என்ன? நாவினால் வரக்கூடிய விபரீதம் என்ன சகோதரர்களே? உலகத்திலே விபரீதங்களை சந்தித்து விட்டு போகலாம், உலகத்திலே பிரச்சனைகளை சந்தித்து விட்டு போகலாம். மறுமையில என்ன நடக்கும் சகோதரர்களே? நபிகளார் சல்லல்லாஹுடைய சொன்னார்கள் பாருங்கள், இன்னல் அபுத கலிமதி, ஒரு மனிதன் ஒரு வார்த்தையை பேசுகின்றான், ஒரு மனுஷியான உபதேசம் அல்ல, வாயினால் ஒரு வார்த்தையை பேசுகின்றான். பேசுகின்ற பொழுது அல்லாஹ்வை கோபம் ஊட்டுகின்ற ஒரு வார்த்தையை பேசுகின்றான். பொய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், அடுத்தவுடைய மானத்தை பற்றி பேசுவது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஊர்பலாயாக இருக்கட்டுமே, அல்லாஹ் விரும்பாத ஒரு வார்த்தையை தான் பேசினான். என்ன விபரீதம் தெரியுமா? நபிகளாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்திலே அவன் வீட்டப்படுவான் எந்த அளவுக்கு தெரியுமா? கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரத்தின் அளவு நரகத்தின் ஆழத்துக்கு தூக்கி எறியப்படுவான் என்று சொல்லுவான். இஸ்லாமிய சகோதரர்களே, நரகத்தின் அடித்தளம் யாருக்கு சொந்தம் தெரியுமா? இன்னல் முனாஃபிகீன அஸ்ஃபலி மினன்னார், நயவஞ்சகர்கள், இரட்டை வேடம் போடுபவர்கள், வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுபவர்கள், ஏமாற்றுபவர்கள், பொய் சொல்பவர்கள், சத்தியம் செய்துவிட்டு வாக்களித்து விட்டு மாறி செய்பவர்கள், இப்படிப்பட்ட முனாஃபிக்குகளுக்கு நரகத்தின் அடித்தளம் இருக்கிறது என்று சொன்னார்களே. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் நரகத்தின் அடித்தளம்? நரகத்தின் அடித்தளம் அந்த அளவுக்கு கொடூரமானது. யாரெல்லாம் நாவினால் அல்லாஹ்வை கோபம் ஊட்டுகின்ற ஒரு வார்த்தையை பேசுகின்றானோ அவனுக்கு கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட தூரம் நரகத்தின் ஆழத்துக்கு தூக்கி எறியப்படும் என்று நபிகளாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாங்கள் புகாரியிலே பார்க்கிறோம், முஸ்லிமிலே பார்க்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது சிந்தனை செய்து பாருங்கள், உலகத்திலே சூனத்தை எதிர்பார்த்து வாழுகின்றோம், முஸ்லிம்களாக வாழுகின்றோம், வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசுவோமாக இருந்தால், நினைத்ததையெல்லாம் பேசுவோமாக இருந்தால் நரகத்தின் அடித்தளத்துக்கு தூக்கி எறியப்படுவோம் என்பதை எச்சரிக்கை செய்தியாக புரிந்து கொண்டு நாவை பாதுகாருங்கள் சகோதரர்களே. பேசுகின்ற வார்த்தை நல்லதா என்று பாருங்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமானதா என்று பாருங்கள், நபிகளால் காட்டி தந்ததா என்று பாருங்கள், இல்லாவிட்டால் பேசாதீர்கள் சகோதரர்களே. வீண் பேச்சுக்களை பேசுவதனால் தான் இன்றைக்கு சமூகம் இரண்டு மூன்று குடைந்து போயிருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறதா சகோதரர்களே? ஆச்சரியமாக இருக்கிறதா? குர்ஆன் ஹதீஸை ஒரு சமூகம் பேசுகிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை நபிகளால் சல்லல்லாஹுடைய வாழ்க்கை வழிமுறை என்பதை உறுதியாக ஒரு சமூகம் பேசுகிறது. பேசுகின்ற பொழுது அவர்களை பற்றி வீண் பிரச்சாரம், பொய்யான பிரச்சாரம், அவர்கள் அமெரிக்காவின் கைக்கூலிகள் என்றும், அரபு நாட்டு பள்ளிக்கு அடிமைகள் என்றும், இது போன்ற மோசமான பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த பிரச்சாரங்களை பார்க்கின்ற பொழுது ஒரு சமூகம் என்ன செய்கிறது தெரியுமா? இவர்களை போன்ற கெட்டவர்கள் கிடையாது என்று ஒரு சமூகம் சத்தியத்தை ஒதுங்கிக் கொண்டே போகிறது சகோதரர்களே. முஸ்லிம் சமூகம் பல கூறாக உடைந்து கொண்டே போகிறது சகோதரர்களே. என்ன காரணம்? நாவினால் வருகின்ற விபரீதம். ஒரு மனிதனால் சத்தியத்தை புரிய முடியாததற்கு, சத்தியத்தை விளங்கிக் கொள்ள முடியாததற்கு முக்கியமான காரணம் இந்த நாவாகத்தான் இருக்கிறது. நாவினால் எதையெல்லாம் பேசக்கூடாதோ அதையெல்லாம் பேசுவதுதான் காரணம் சகோதரர்களை. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கட்டும், அல்லது ஒரு குழுவாக இருக்கட்டும், அல்லது ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அவர்களை பற்றி நாங்கள் ஒரு செய்தி சொல்லுகின்ற பொழுது பொய்யான செய்திகளை சொல்வோமாக இருந்தால், பொய்யான செய்திகளை பரப்புவோமாக இருந்தால், இது மாத்திரம் போதும் சகோதரர்களை நரகத்தில் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்டதுடன் தூக்கி வீசுவதற்கு என்பதை எச்சரிக்கை செய்தியாக புரிந்து கொண்டு நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் நல்லதா என்று பார்க்கின்ற ஒரு கடமை இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நபித்தோழர் முஹாமது ரதியல்லாஹு அன்ஹு நபிகளாரிடத்திலே வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு வணக்கத்தை சொல்லித்தர வேண்டும், அதை நான் செய்தால் நரகத்தை விட்டும் தூரமாக வேண்டும், சுவனத்துக்கும் நுழைய வேண்டும். நிபந்தனை இதுதான் சகோதரர்களே. அந்த சஹாபாக்களுக்கு இருந்த ஆசை இதுதான், செய்கின்ற வணக்கத்தினூடாக நரகத்தை விட்டு விடுதலை பெற வேண்டும், சுவனத்துக்கு தகுதியானவனாக மாற வேண்டும். சொல்லித்தாருங்கள் அல்லாஹ்வின் தூதரே. நபிகளால் சொன்னார்கள், தொழ வேண்டும் என்று சொன்னார்கள், நோன்பு பிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள், ஜகாத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி சொல்லிவிட்டு இஸ்லாத்தின் சிறப்பம்சங்களை எல்லாம் சொன்னார்கள். இஸ்லாத்திலே ஜிஹாது முக்கியமான ஒரு வணக்கம் என்று சொன்னார்கள். தொழுகை இஸ்லாத்தின் மிகப்பெரிய ஒரு தூண் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு இஸ்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக கேட்கிறார்கள், இது எல்லாவற்றையும் அடைத்து அடவடைத்துக் கொள்ளக்கூடிய, இந்த எல்லா இஸ்லாமிய செய்திகளையும் ஒன்று சேர்த்துக் கொள்ளக்கூடிய ஒரு விடயத்தை உனக்கு நான் சொல்லித்தரட்டுமா? அதை நீ செய்தால் நரகத்தை விட்டும் தூரமாக விடுவாய், சுமணத்திற்கு தகுதியானவனாக மாறுவாய், அப்படிப்பட்ட ஒரு விடயத்தை சொல்லித்தரட்டுமா என்று கேட்ட பொழுது முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே சொல்லித்தாருங்கள் என்று கேட்டார். அப்பொழுது நபிகள் அல்லாஹு என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய நாக்கை இழுத்து பிடித்தார்கள், தன்னுடைய நாக்கை இழுத்து பிடித்தார்கள், குப்ப அலைகாதா, இந்த நாவை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள், இந்த நாவை பாதுகாத்துக்கொள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதரே, எங்களுடைய நாவுகளினால் நாங்கள் பேசுகின்ற பேச்சுக்களின் மூலம் மறுமையிலே குற்றம் பிடிக்கப்படுவோமா என்று கேட்ட பொழுது நபிகளாறு சலாசன் திருப்பி என்ன கேட்டார்கள் தெரியுமா? ஒரு மனிதனை நரக படுகுடியிலே முகங்கூப்பற தள்ளுவதிலே நாவை விட வேறு எதற்கு பங்கிருக்கிறது என்று கேட்டார். நாவை விட வேறு எதற்கு பங்கிருக்கிறது என்று கேட்டார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், தக்காத்து கொடுக்கிறோம், சந்தர்ப்பம் ஏற்படுகின்ற பொழுது ஜிஹாது செய்கிறோம், இன்னும் இஸ்லாமிய அம்சங்களை எல்லாம் செய்கிறோம், நாவுக்கு தடை சட்டம் போடவில்லையா? நாவை பாதுகாக்கவில்லையா? நபிகளா சொல்லிவிட்டார்கள், இது மாத்திரம் போதுமப்பா நீ நரகம் போவதற்கு என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, முதல் தப்பில் நின்று தொழுகிறோமா? தொழுவோம். தொழுகின்ற நாங்கள் நாவை பேணியிருக்கிறோமா என்று பார்க்க வேண்டும். ஜகாத்து கொடுக்கிறோமா? ஜகாத்து கொடுக்கின்ற நாங்கள் நாவை பேணுகிறோமா என்று பார்க்க வேண்டும். ஹஜ் செய்கிறோமா? எந்த வணக்கமாக இருக்கட்டும் சகோதரர்களே, எதற்காக செய்கிறோம்? மறுமையிலே வெற்றி பெற வேண்டும். இந்த வணக்கங்களை எல்லாம் செய்துவிட்டு நாவுக்கு கட்டுப்பாடு போடவில்லை என்றால் நேரடியாக சோனம் நுழைய முடியாது என்பதைத்தான் நபிகளாறு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கை செய்தியாக சொல்கிறார்கள். இது திருமிதி அஹமது போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமான ஹதீஸாக இருக்கிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இப்பொழுது நாங்கள் சிந்தனை செய்து பார்ப்போம். இப்பொழுது நாங்கள் எங்களை நோக்கி கேள்வி கேட்டு பார்ப்போம். நாங்கள் எல்லாம் சுவனத்துக்கு செல்ல ஆசைப்படுகின்ற மனிதர்கள், ஆனாலும் எங்களுக்கும் சுவனத்துக்கும் இடையிலே ஒரு தடை இருக்கிறது, ஒரு கட்டு போடப்பட்டிருக்கிறது. அதுதான் எது சகோதரர்களே? இந்த நாவாக இருக்கிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நாவை சரியாக நாங்கள் பேணுகின்ற பொழுதுதான், இந்த நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை சிந்தனை செய்து பேசுகின்ற பொழுதுதான் மறுமை வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக மாற முடியும், சுவனத்தின் செம்மல்களாக மாற முடியும். இல்லை இல்லை, என்னுடைய நாவு நான் நினைத்ததையெல்லாம் பேசுவேன் என்று பேசினால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. நரக நெருப்பு எங்களை வா வா என்று அழைத்துக் கொண்டிருக்கிறது என்ற எச்சரிக்கை செய்தி உள்ளத்திலே ஆழமாக பதிவு செய்து கொள்ளுங்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நரகத்தை பற்றி இந்த நாவை பற்றி சொல்லுகின்ற பொழுது எங்களில் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கலாம், என்னுடைய நாவினால் என்னதான் பாவம் செய்தேன்? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நிறைய பேருக்கு வருகின்ற கேள்வி தெரியுமா? நான் நாவினால் பாவம் செய்வது கிடையாது, நான் நாவை பாதுகாத்துக் கொண்டுதான் இருக்கிறேன். என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? நாவினால் நாங்கள் செய்கின்ற பாவங்கள் தெரியாமல் போய்விட்டது. அதனால் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? நாங்கள் நாவினால் பாவம் செய்வது கிடையாது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கடைசியிலே தொட்டு காட்டுகிறேன், நாங்கள் நாவினால் என்னென்ன பாவங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் கடைசியிலே தொட்டு காட்டுகின்றேன். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் அல்குர்ஆனிலே சொல்கிறான் கேளுங்கள், சூரத்துல் இஸ்ரா 36வது இப்படி சொல்கிறது, வலா தக்ஃபு மா லைஸ லக பிஹி இல், உனக்கு அறிவில்லாத விடயத்தை நீ பேசாதே, உனக்கு தெளிவில்லாத விடயத்தை நீ பேசாதே. எதுவாக இருந்தாலும் சரி சகோதரர்களே, மார்க்க விடயங்களாக இருந்தாலும் சரி, உலக விவகாரங்களாக இருந்தாலும் சரி, ஒரு தனிமனிதன் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, பள்ளி நிர்வாகம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, ஒரு ஜமாஅத்து சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் சரி, உனக்கு தெளிவில்லையா? உனக்கு ஒன்றை பற்றி அறிவில்லையா? பேசாதே என்று சொல்கிறது. என்ன காரணம் தெரியுமா சகோதரர்களே? உலகத்திலே பேசிவிட்டு போகலாம், அடுத்த மனிதனின் மானத்தை கீறி கிழித்து விட்டு போகலாம். ஏன் தெரியுமா? நீ உன்னுடைய செவிப்புலன்கள், உன்னுடைய கண் பார்வை, உன்னுடைய உள்ளத்திலே ஊசாடுகின்ற அந்த சிந்தனைகள் அனைத்தை பற்றியும் மறுமை நாளையிலே விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லுகின்ற செய்தி என்ன? நீ வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசாதே. ஏன் தெரியுமா? மறுமை நாளையிலே நீ விசாரிக்கப்படுவாய். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், சூரா காஃப் 18வது வசனம் என்ன சொல்கிறது? ஒரு மனிதன் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தையும், பேசுகின்ற ஒவ்வொரு பேச்சும் அதை கண்காணிக்க கூடிய உறுதியாக நிலைநாட்டப்பட்டிருக்கின்ற மலக்குமார்கள் பதிந்தே தவிர பேச மாட்டார்கள். நான் ஒரு வார்த்தையை பேசிவிட்டு மறந்து விடலாம் சகோதரர்களே, நான் ஒரு மனிதனை பேசிவிட்டு மறந்து விடலாம், ஆனால் அங்கே மலக்குமார்கள் அதை பதிவு செய்து விடுகிறார்கள் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். தப்ப முடியுமா சகோதரர்களே? சிந்தனை செய்து பாருங்கள். எனவே நாவில் இருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகளை சிந்தனையோடு பேசுங்கள். நினைத்ததையெல்லாம் பேசாதீர்கள். மலக்குமார்கள் அதை பதிவு செய்து விட்டால் யாராலும் அழிக்க முடியாது சகோதரர்களே. இலங்கையில் இருக்கின்ற சட்டங்களை எல்லாம் மறைத்து வாழலாம், நீதிமன்றத்திலே பொய்யுரைக்கலாம், உலக சட்டத்திலே தப்பிவிடலாம் சகோதரர்களே. ஆனால் படைத்தவன் ரஹ்மானுடைய தீர்ப்புக்கு முன்னால் எங்களால் தப்ப முடியாது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு நபிகளால் சொன்னார்கள் அல்லவா, மண்ணூக்கிசல் ஹிசாப எழுத்தித, யார் மறுமை நாளில் துருவி துருவி விசாரிக்கப்படுகிறாரோ, துருவி துருவி கேள்வி கேட்கப்படுகிறாரோ, அவர் அன்று நாசமாகி போய்விடுவார் என்று சொன்னார்கள். புகாரியிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அன்பு இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மறுமை விசாரணை எங்களுடைய கண் முன்னால் நிறுத்திக் கொண்டு எங்களுடைய நாவினால் வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் மலக்குமார்களினால் பதிவு செய்யப்படுகிறது என்பதை உள்ளத்தில் ஆழமாக நிறுத்திக் கொண்டு பேசுகின்ற பேச்சுக்களை அளந்து பேசுவோம், சிந்தனையோடு பேசுவோம். நல்லதாக இருக்கிறதா, சமூகத்துக்கு தேவையாக இருக்கிறதா, இஸ்லாத்துக்கு தேவையாக இருக்கிறதா பேசுவோம். இல்லாவிட்டால் வாய் மூடி மௌனியாக போய்விடுவோம் சகோதரர்கள். அதுதான் எங்களுடைய மறுமை வெற்றிக்கு காரணமாக இருக்கிறது என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொள்வோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எங்களுடைய நாவினால் நாங்கள் செய்கின்ற தவறுகள் என்ன? எங்களை அறியாமல் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். நாவுக்கு எந்த தடை சட்டமும் கிடையாது. அதிலே மிக பிரதானமாக இருப்பதுதான் அடுத்த மனிதர்களுடைய மானத்தை விலை பேசுகிறோம். அடுத்த மனிதனுடைய மானத்தை விலை பேசுகின்ற ஒரு சமூகமாக நாங்கள் மாறியிருக்கிறோம். எப்படி சகோதரர்களை? ஊர்வலாய் பேசுவது, அடுத்தவனுடைய குறையை கதைப்பது, வீபத்து என்று நாங்கள் சொல்வோம், புறம் என்று நாங்கள் சொல்வோம், எங்களுடைய புழக்க பாசையிலே ஊர்வலாய் என்று சொல்வோம். அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன உரிமை இருக்கிறது சகோதரர்கள் அடுத்தவனை பற்றி பேசுவதற்கு என்ன உரிமை இருக்கிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபா மைதானத்தில் இருந்து கொண்டு ஹஜ்ஜத்துல் வதாவில் இருந்து கொண்டு என்ன பிரகடனம் செய்தார்கள்? நபிகளார் சொன்னார்கள், இந்த மக்காவுக்கு இருக்கின்ற மதிப்பை போன்றது, ஜுல்ஹிஜ்ஜா மாதத்துக்கு இருக்கின்ற மதிப்பை போன்றது, அரபாவுடைய தினத்துக்கு இருக்கின்ற மதிப்பை போன்றதுதான் ஒரு மனிதனுடைய மானம் என்று சொன்னார்கள். ஒரு மனிதனுடைய குறையை கண்டுவிட்டால் போதும் நாய் குலைப்பது போன்று எல்லோரிடத்திலும் சொல்லிவிட்டு தெரிந்து விடுகிறோம். நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? இருக்கிறதை தானே பேசுகிறோம். இஸ்லாமிய சகோதரர்களை, இருக்கிறதை பேசுவதுதான் புறம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைவிலக்கணம் சொன்னார்கள் பாருங்கள். அத்ததுன மல்கைபா, நபித்தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், புறம் என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? ஊர்வலா என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா? நபித்தோழர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் அறிந்தவர் சொல்லித்தாருங்கள். நபிகளார் சொன்னார்கள், விக்ருக்கு அஹாக பிமா யக்ர, உன்னுடைய சகோதரன் வெறுக்கக்கூடிய விடயத்தை பேசுவது என்று சொன்னார். உன்னுடைய சகோதரனுக்கு முன்னால் நீ எதை சொன்னால் வெறுப்பானோ அதை நீ அவர் இல்லாத நேரத்தில் பேசுவதுதான் புறம் என்று சொன்னார்கள். நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் சொல்லுகின்ற விடயம் அவரிடத்தில் இருந்தாலுமா என்று கேட்கிறார்கள். எங்கள் நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி சகோதரர்களே, என்ன இருக்கிறதை தானே பேசினோம், இல்லாததையா பேசினோம்? நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இருக்கிற குறையை பேசினாலுமா என்று கேட்ட பொழுது நபிகளார் சொன்னார்கள், இருக்கிற குறையை பேசினால் தான் புறம், இல்லாததை பேசினால் அவர் மீது இட்டுக்கட்டி விட்டார் என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, வாய்க்கொரு ஒரு ருசிக்கு சாப்பிடுகின்ற இனிப்பு பொருளை போன்று ஆகிவிட்டது, ஒரு சிங்கத்தை போன்று ஆகிவிட்டது. என்ன அடுத்தவனை பற்றி பேசுவது? ஒரு நாளைக்கு மூன்றாவது மனிதனை பற்றி பேசாவிட்டால் எங்களுக்கு நிம்மதி கிடையாது. ஏன் சகோதரர்களை இந்த துர்நாற்றத்தை தேடி தெரிய வேண்டும்? அடுத்தவனுடைய குறையை ஏன் நாங்கள் பேச வேண்டும்? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே சூரத்துல ஹிஜ்ராத்திலே அழகாக சொல்லி காட்டுகின்றான். எவ்வளவு விபரீதமான தெரியுமா? வடா யக்தப் பஅதுகும் பஅதா, உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம், உங்களில் சிலர் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, புறம் என்றால் என்ன? ஒரு மனிதனிடத்திலே இருக்கின்ற ஒரு குறையை, ஒரு மனிதனிடத்தில் இருக்கின்ற ஒரு தவறை அவன் இல்லாத நேரத்தில் இன்னொருவரிடத்திலே பேசுவது, இதுதான் புறம். எதற்கு சமன் தெரியுமா? அயுஹிப்பு அஹதுக்கும் அன் யக்குல லஹ்ம அகீஹி மைத்தன் ஃபகரிஹு, உங்களுடைய சகோதரன் மரணித்திருக்கிறார், உங்களுடைய சகோதரன் மரணித்திருக்கிறார், அவருடைய உடம்பில் இருந்து ஒரு இறைச்சி துண்டை வெட்டி எடுத்து சாப்பிடுவதற்கு நீங்கள் விரும்புவீர்களா? ஃபகரிஹு, வெறுத்து விடுவீர்கள் அல்லவா என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறான். அப்படி என்றால் அடுத்த மனிதனுடைய குறையை பேசுவது, அடுத்த மனிதனுடைய குறையை நாங்கள் பேசி திரிவது அவனுடைய மாம்சத்தை சாப்பிடுவதற்கு சமம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எவ்வளவு பெரிய விபரீதம் சகோதரர்களை, எவ்வளவு பெரிய கேடுகட்ட ஒரு செயல் என்று சிந்தனை செய்து பாருங்கள். இன்றைக்கு சாதாரணமாக செய்கிறோம், ஒவ்வொருவரும் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள் சகோதரர்களை. அடுத்த வீட்டு பெண்மணியை பற்றி நாங்கள் பேசவில்லையா? பள்ளி நிர்வாகத்தை பற்றி நாங்கள் கதைக்கவில்லையா? எது தனிமனித பிரச்சனை, மார்க்க பிரச்சனையை நான் சொல்லவில்லை. நான் மோசமான ஒரு கொள்கையை எடுத்து சொல்கிறேன், குருவான அரிசுக்கு முரணான ஒரு கொள்கையை சொல்கிறேன். என்னுடைய கொள்கையை தான் விமர்சிக்க வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்க யாருக்கும் உரிமை கிடையாது. இன்றைக்கு என்ன நடக்கிறது சகோதரர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிப்பது அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். இதுதான் புறம் என்பது எவ்வளவு பெரிய எச்சரிக்கை தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் போன பொழுது ஒரு கூட்டம் கடுமையாக தண்டிக்கப்படுகிறார்கள். எப்படி தெரியுமா? செம்பினால் நகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நகத்தினால் தன்னுடைய முகங்களையும் நெஞ்சு பகுதிகளையும் கீறி கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கூட்டம் யார் என்று கேட்ட பொழுது அந்த மலக்குமார்கள் என்ன சொல்லிக் கொடுத்தார்கள் தெரியுமா? ஹாவுடா இல்லதீன யக்ஃபுலூன லுஹுமன்னார் வயக்ஊன ஃபீ அஅராதிஹிம். இவர்கள்தான் மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள், மனித மாமிசம் சாப்பிட்டவர்கள், அடுத்தவர்களுடைய மானத்திலே கையடித்தவர்கள் என்று நபிகளாருக்கு சொல்லப்பட்டதாக நபிகளார் சொன்னார்கள். அபூ தாவூத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆதாரபூர்வமான ஹதீஸ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, ஒரு சின்ன பின் இருக்கிறது, பின் இந்த உடுப்புக்கு குத்துவார்கள் அல்லவா, அந்த பின்னை எடுத்து உடம்பிலே குத்தி பாருங்கள், உடம்பை கொஞ்சம் கீறி பாருங்கள், எவ்வளவு வருத்தமாக இருக்கும் சகோதரர்களே. இந்த உடம்பினால் தாங்க முடியாது. மறுமையிலே ஊர்வலாய் பேசி திரிந்தவர்களுக்கு, அடுத்தவனுடைய குறையை பேசி திரிந்தவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற தண்டனை செம்பினால் நகங்களை கொடுத்து முகங்களையும் நெஞ்சு பகுதியையும் கீறி கிழிக்கின்ற ஒரு மோசமான நிலை ஏற்படும் என்று நபிகளால் எச்சரிக்கை செய்தார்கள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்தவனை விட்டு விடுங்கள், அடுத்தவனுடைய குறையை பேசுவதை விட்டு விடுங்கள். என்னுடைய வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்படவிருக்கிறது என்று பாருங்கள், என்னுடைய வாழ்க்கையில என்ன தவறு இருக்கிறது என்று பாருங்கள். அப்போதுதான் நாங்கள் நல்லவர்களாக மாற முடியும் சகோதரர்களே. அடுத்தவர்களை பற்றி பேசுவதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்படாது, அதற்கு மாறாக நரக நெருப்பை நோக்கி பயணிக்க வேண்டி வரும் என்ற மோசமான எச்சரிக்கையை நாங்கள் உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு நாங்கள் நாவினால் செய்கின்ற மிக முக்கியமான ஒரு பாவம் அடுத்த மனிதனுடைய குறையை பேசுவது, இருக்கிற குறையை பேசுவது, இல்லாததை பேசுவது அதைவிட பெரிய பாவம். இருக்கிற குறையை பேசுவதுதான் குரல். அந்த பழக்கம் இருக்கின்றவர்கள் இந்த தினத்தோடு விட்டு விடுங்கள் சகோதரர்கள். யாராவது உங்களிடத்தில் வந்து பேசினால் நபிகளாரை பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்ற அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறான். யாராவது நபிகளாரிடத்திலே வந்து அடுத்த மனிதனுடைய குறையை பற்றி பேசினால் நபிகளார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நபிகளார் என்ன சொல்வார்கள் தெரியுமா? நபிகளார் சொல்வார்களாம், உங்களில் யாரும் அடுத்தவர்களை பற்றி என்னிடத்தில் கதைக்க வேண்டாம், உங்களிலே யாரும் அடுத்த மனிதர்களை பற்றி என்னிடத்திலே கதைக்க வேண்டாம். என்ன காரணம் தெரியுமா? நான் ஒவ்வொரு மனிதனிடத்திலும் செல்லுகின்ற பொழுது நல்ல உள்ளத்தோடு செல்ல வேண்டும், நல்ல மனப்பான்மையோடு செல்ல வேண்டும் என்று நபிகளார் சொன்னார்கள். என்ன நடக்கும் சகோதரர்களே? நான் ஒரு மனிதரோடு நல்ல முறையிலே பழகி கொண்டிருக்கிறேன், நல்ல முறையிலே பழகி கொண்டிருக்கிறேன். அவருடைய குறையை என்னிடத்தில் வந்து கதைத்தால் அதற்கு பிறகு நான் அவருடைய முகத்தை பார்க்கின்ற போது உள்ளத்திலே வித்தியாசமான ஒரு எண்ணம் தோன்றும் அல்லவா? நபிகளால் சொன்னார்கள், அந்த எண்ணம் எனக்கு வரக்கூடாது, அடுத்த உரியக்குரியத்தில் கதைக்காதீர்கள் என்று சொன்னார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, அல்லாஹ்வுக்காக விட்டு விடுகிற சகோதரர்களை, அல்லாஹ்வை பயந்து விட்டு விடுகிற சகோதரர்களை, மனிதர்களுக்கு பயப்படாதீர்கள், சமூகத்துக்கு பயப்படாதீர்கள், நிர்வாக சட்டங்களுக்கு பயப்படாதீர்கள், அரசாங்க சட்டங்களுக்கு பயப்படாதீர்கள், படைத்தவன் ரஹ்மானை பகிர்ந்து விட்டு விடுங்கள் சகோதரர்களை, அடுத்தவனுடைய குறைகளை பேசாதீர்கள் என்பதை எச்சரிக்கை செய்தியாக உள்ளத்திலே நிறுத்திக் கொண்டு ஒரே ஒரு நோக்கம் என்ன சகோதரர்களை, ஒரு மனிதனை திருத்த வேண்டும் என்ற நோக்கம் இருக்கிறது. என்னால் திருத்த முடியாது என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஆனால் ஒரு மனிதனால் திருத்த முடியும் என்றால் அந்த மனிதத்தில் போய் மாத்திரம் கதைக்க முடியும் சகோதரர்களே. எதற்காக தெரியுமா? அவரை திருத்துவதற்காக வேண்டி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறார்கள். ஒரு மனிதனத்தில் ஒரு குறை இருக்கிறது, என்னால் திருத்த முடியாது என்றால் அந்த குறையை ஒருவரிடத்திலே சொல்வது எதற்காக? அந்த செய்தியை பரப்புவதற்காக அல்ல, அவரின் மூலமாக அந்த மனிதரை திருத்துவதற்கு, சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, சமூகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி. ஒரு முனாபிக் இருக்கிறான், ஒரு நயவஞ்சகன் இருக்கிறான் என்றால் அவனை பற்றி தெளிவுபடுத்துகின்ற ஒரு கடமை இருக்கிறது. எதற்காக சகோதரர்களை? எங்களுடைய இரகசியங்களை பாதுகாப்பதற்காக, எங்களுடைய சட்டத்திட்டங்களை பாதுகாப்பதற்காக. இல்லாவிட்டால் அது வீணாகிவிடும் என்கின்ற அடிப்படையில் அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை திருமணம் பேசி வருகிறார்கள். மனைவி மணமகளை பற்றி விளக்கம் கேட்கிறார்கள், மறைக்க கூடாது, தெளிவாக சொல்ல வேண்டும். மாப்பிள்ளையை பற்றி கேட்கிறார்கள், பொய் சொல்லாதீர்கள் சகோதரர்களை, இருக்கிற குறையை தெளிவாக சொல்வதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களை, இஸ்லாம் அனுமதித்த விதத்தில் அல்லாமல் அடுத்த மனிதனுடைய குறைகளை அம்பலப்படுத்துவதற்கு, அடுத்த மனிதனுடைய மானத்தை கீழித்தளிப்பதற்கு, அடுத்த மனிதர்களை சீரழிப்பதற்கு குறைகளை பேசி பாவிகளாக மாறிவிடாதீர்கள் சகோதரர்களை, நரகத்தின் விறகுகளாக மாறிவிடக் கூடாது என்று எச்சரிக்கை செய்தியை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு பரவலாக எல்லோரும் செய்கின்ற நாவினால் நடக்கின்ற ஒரு பாவம், அடுத்த முறை குறையை பேசுவது தூக்கி எறிந்து விடுவோம், விட்டு விடுவோம், சுவனத்துக்கு தகுதியான மக்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, அடுத்ததாக கோல் சொல்வது இருக்கிறது. கோல் சொல்வதென்றால் என்ன சகோதரர்களே? கோல் சொல்வதென்றால் என்ன? ஒற்றுமையாக இருக்கின்ற இரண்டு பேருக்கிடையில், ஒற்றுமையாக இருக்கின்ற இரண்டு குடும்பங்களுக்கிடையில், ஒற்றுமையாக இருக்கின்ற இரண்டு சமூகங்களுக்கிடையில் பிரிவினையை உண்டு பண்ணுவதற்காக செய்தி பரிமாற்றம் செய்வது, அவருடைய செய்தியை இங்கே கொண்டு வருவது, இவருடைய செய்தி அங்கே கொண்டு போவது. நபிகளா சொன்னார்கள், கோல் சொல்லுகின்ற பழக்கம் உள்ள மனிதன் சுவனம் நுழைய மாட்டான் என்று சொன்னார்கள். எவ்வளவு பெரிய எச்சரிக்கை என்று பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறார்கள், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்கிறார்கள், கணவனின் தாய் மருமகளை பற்றி கோல் சொல்லுகின்றால் மாப்பிள்ளை இடத்தில், எதற்காக? கணவன் மனைவி கிடையாது பிரச்சனை ஏற்படுத்துவதற்காக. நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? நடக்கிறதா இல்லையா? மனைவியுடைய தாய் மருமகனிடத்திலே கோல் சொல்கிறார், யாரை பற்றி? தாயை பற்றி. எதற்காக? தாய்க்கும் மகனுக்கும் இடையே பிரிவினை உண்டு பண்ணுவதற்காக. குடும்ப ரீதியாக நிறையவே நடக்கிறது சகோதரர்களே. என்ன, ஒரு குடும்பத்தின் தகவலை இன்னொரு குடும்பத்துக்கு கடத்துவது எதற்காக? இரண்டுக்கும் இடையே விரிசலை ஏற்படுத்துவதற்காக. சாதாரணமாக நடக்கின்ற பெரியோர் பாவம் சகோதரர்களே, நானும் ஒரு மனிதனும் ஒற்றுமையாக நடக்கிறோம், என்னை பற்றி ஒரு செய்தி அவரிடத்திலே கொண்டு போய் சொல்லுவது, அவர் சொன்னதை அப்படியே கொப்பி அடித்து எந்தத்திலே கொண்டு வருவது, நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? எதற்காக? இரண்டு பேருக்கு முடிவில் விரிசலை உண்டு பண்ண வேண்டும், பிரச்சனை உண்டு பண்ண வேண்டும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த பணியில ஈடுபடுகின்ற கோல் சொல்லுகின்ற மனிதர்கள் மறுமையிலே சூனம் நுழைய முடியாது. லேசான பாவம் அல்ல சகோதரர்களே. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையை பற்றி பொதுவாகத்தான் சொல்லிவிட்டு போனார்கள். நல்லவர்களுக்கு கபரிலே நல்லது இருக்கிறது, கெட்டவர்களுக்கு தண்டனை இருக்கிறது பொதுவாக சொன்னார்கள். ஆனால் இரண்டே இரண்டு பாவத்துக்கு கபருடைய வேதனையை குறிப்பிட்டு சொன்னார்கள். என்ன பாவம் தெரியுமா? நபிகளார் ஒரு நாள் பாதையிலே ஒட்டகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இடைவெளியில் செல்லுகின்ற ஒரு ஒட்டகம் அப்படி உசும்புகிறது. நபிகளார் உடனே ஒட்டகத்தில் இறங்கியவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த இடத்தில் இரண்டு கபறுகள் இருக்கின்றன, இரண்டு கபறுகள் இருக்கின்றன, அதில் உள்ளவர்கள் கடுமையாக கண்டிக்கப்படுகிறார்கள். பெரிய பாவத்துக்கல்ல, இஸ்லாத்தின் பார்வையில் பெரிய பாவம், எங்களுடைய பார்வையிலே சின்னதளவில் சில்லறை பிரச்சனை பேசுகிறது, எங்களுடைய பார்வையிலே சின்ன, இஸ்லாத்தின் பார்வையில் பெரியதுதான். நபிகளார் சொன்னார்கள், பெரிய ஒரு பாவத்துக்காக கண்டிக்கப்படவில்லை, சின்ன பாவம் தான். என்ன தெரியுமா? ஒரு மனிதர் கோர் சொல்லி திரிந்தார், கோர் சொல்லி திரிந்தார், இரண்டாவது மனிதர் சிறுநீர் கழித்து விட்டு நன்றாக சுத்தம் செய்யவில்லை, அல்லது மக்களுடைய பார்வையில் விட்டு தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, யாருக்கு கபருடைய தன்னை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது? கோர் சொல்லுகின்ற மனிதர்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். அதே நேரத்திலே நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? திரிந்திருக்கின்ற இரண்டு மனிதர்களுக்கு இடையிலே ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக பொய் சொல்லுகின்ற மனிதன் பொய்யன் அல்ல என்று சொன்னார்கள். என்ன சகோதரர்களே, இரண்டு பேர் சண்டை பிடித்திருக்கிறார்கள், இரண்டு பேர் கோபம் பிடித்திருக்கிறார்கள், என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? இவர் சொல்லாத செய்தியை அவரிடத்திலே சொல்ல முடியும். நீ என்னப்பா அவரும் கேட்டுகிறாய்? அவர் நம் நீ நல்ல முறையிலே புகழ்ந்து சொல்கிறாரே, அவர் புகழ்ந்திருக்க மாட்டார், ஏசித்தான் இருப்பார். ஏசியதை சொல்லக்கூடாது. அவர் உன்னை பற்றி புகழ்ந்து சொல்கிறார், அப்பா நீ தான் ஏற்றுகிறாய் என்று அவரிடத்திலே போய் சொல்ல வேண்டும். அவர் சொல்லி இருக்க மாட்டார், புகழ்ந்திருக்க மாட்டார். இவரிடத்திலே வந்து நீ தான் அப்பா அவரை கெட்டவராக நினைத்துக் கொண்டிருக்கிறாய், அவர் உன்னை நன்றாகத்தானே சொல்கிறார் என்று பொய்யை சொல்லி ஒற்றுமைப்படுத்த முயற்சி செய்ய வேண்டுமாம். பொய்யன் இல்லையாம் அவன், நபிகளாச்சனர் முஸ்லீம்களை ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் என்ன செய்வோம் தெரியுமா? பொய் சொல்லி பிரித்து வைக்கிறோம், ஒருவன் சொல்லாத செய்திகளை இன்னொருடத்திலே போய் சொல்வது எதற்காக தெரியுமா? பிரிவினையை உண்டு பண்ணுவதற்காக. அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. கோரு சொல்லுகின்ற பழக்கம் இருந்தால் மறுமையிலே நேரடியாக சுவர்க்கம் நுழைய முடியாது என்பதை எச்சரிக்கை செய்தியாக வைத்துக் கொள்ள வேண்டும். நரக நெருப்பிலே வாடி வதங்கி விட்டுத்தனன் சுவனம் செல்ல வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு சுவனத்தை ஆசைப்படுகின்ற நாங்கள், உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ ஆசைப்படுகின்ற நாங்கள் நாவை கட்டுப்படுத்தும் சகோதரர்களை. அடுத்தவனுடைய குறையை கதைத்து குறை புறம் பேசவும் மாட்டோம். ஒற்றுமையாக இருக்கின்ற இரண்டு பேருக்கிடையே பிரிப்பதற்காக வேண்டி செய்திகளை பரிமாறவும் மாட்டோம் என்பதை உள்ளத்திலே ஆழமாக நிறுத்திக் கொண்டு உண்மையான இறை விசுவாசிகளாக வாழ்ந்து சுவனத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நன்மக்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, அடுத்ததாக பெண் சமூகத்தை நோக்கி நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள். பெண் சமூகத்தை பார்த்து இதுவெல்லாம் பொதுவாக நடக்கிற காரியம், பெண்களை நோக்கி நபிகளார் நாவினால் நடக்கின்ற இரண்டு பாவங்களை எச்சரிக்கை செய்தார்கள். இந்த பாவம் ஆண்களிடத்திலா ஆண்களிடத்தில் இருந்தால் அவர்களுக்கும் வரும். பெண்களை நோக்கி நபிகளார் சொன்னார்கள், நீங்கள் சதக்கா கொடுங்கள், தான தர்மம் செய்யுங்கள், நிறையவே சதக்கா கொடுங்கள். ஏனென்றால் உங்களை நான் அதிகமாக நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். அரக அதிகமாக நரகத்திலே கண்டேன் என்று சொன்னார்கள். ஒரு பெண்மணி எழுந்து கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, ஏன் நாங்கள் அதிகமாக நரகம் செல்ல வேண்டும்? நபிகளா சொன்னார்கள், இரண்டு பாவத்தை சொன்னார்கள். அதிகமாக பதுவா செய்கிறீர்கள், அதிகமாக தாபமடுகிறீர்கள், கணவன்மாருக்கு நன்றி கட்ட விதத்திலே நடந்து கொள்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன நடக்கிறது? பத்து மாதம் சுமந்து பெற்றெடுத்த பிள்ளை, இரண்டு வருடங்கள் இரத்தத்தை பாலாக ஊட்டி வளர்த்தெடுத்த பிள்ளை, சின்ன ஒரு தவறு செய்கின்ற பொழுது வாய்க்கு வந்தவாறெல்லாம் பிள்ளையை பார்த்து திட்டுகிறோம் அல்லவா? முசீபத்து பிடிச்சவனே, எருமை மாடே, கேடு கட்டவனே, பதுவா இல்லையா சகோதரர்களே? சகோதரர்களை, அடுத்த மனிதர்கள் பதுவா செய்வது ஒரு பக்கம், பெற்றெடுத்த பிள்ளையே பதுவா செய்கின்ற சமூகமாக என்னுடைய பெண்களின் நிறைய பேரை பார்க்க முடியும் சகோதரர்களை. இரண்டு ஆண்களை சண்டை பிடிக்கிறார்கள், கொஞ்ச நேரம் பார்த்துக் கொண்டிருக்க முடியும், இரண்டு பெண்களை சண்டை பிடித்தால் பார்க்க முடியாது. ஏன் சகோதரர்களே? உன்னுடைய தலையிலே இடுவிழக்கும், நீ நாசமாய் போய்விடு என்று வாய்க்கு வருகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அடுக்கடுக்கான பதுவாவாக இருக்கும். நான் சொல்லவில்லை சகோதரர்களை, நபிகளாத்தன் சொன்னார்கள், பெண் சமூகமே நீங்கள் அதிகமாக பதுவா செய்கிறீர்கள், நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் நபிகளா சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களை, ஆண்களிடத்தில் இருந்தால் அவர்களும் தவிர்க்க வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் செய்கின்ற பதுவா எங்களை நரகத்துக்கு இட்டுச் செல்லும். நபிகளார் என்ன சொன்னார்கள், நபிகளால் சொன்னார்கள், உண்மையான இறை விசுவாசி குட்டி குட்டி குறை சொல்பவனாக இருக்க மாட்டான், பதுவா செய்பவனாக இருக்க மாட்டான் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, உண்மையான இறை விசுவாசி பதுவா செய்பவனாக இருக்க மாட்டான். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பதுவா செய்கின்ற பழக்கம் இருக்கிறதா? விட்டு விடுங்கள் சகோதரர்களே. நாவினால் அடுத்தவனை தவிக்கின்ற பழக்கம் இருக்கிறதா? விட்டு விடுங்கள் சகோதரர்களே. அதுவெல்லாம் சோனப்பாக்கியத்தை இலக்க செய்துவிடும் என்ற எச்சரிக்கையை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாவம், கணவன்மார்களுக்கு நன்றி கட்ட விதத்திலே நடக்கிறீர்கள். எப்படி நபிகளார் விளங்கப்படுத்தினார்கள்? கணவன்மார்கள் மனைவிமார்களுக்கு உபகாரம் செய்து கொண்டே இருக்கிறார்கள், நல்லதை செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஏதாவது ஒரு நாள் நல்லது செய்ய முடியவில்லை, நல்லது செய்ய முடியவில்லை, புதிய ஒரு ஆடை வந்துவிட்டது வாங்கி கொடுக்க முடியவில்லை, அல்லது எல்லோரும் பயணம் போனார்கள் இவர் பயணம் கூட்டிக் கொண்டு போகவில்லை, உன்னோடு வாழ்ந்ததில் என்னதானப்பா நல்லது கண்டேன் என்று ஒரே வார்த்தையின் பல வருடத்தின் நலவுகளை மறந்து விடுவார். நன்றி கட்ட வார்த்தையை பேசி விடுவார் என்று ஒவ்வொரு பெண்மணிகளும் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள். கணவன் மார்க்கத்திலே நடக்கின்ற சிறிய பிரச்சனைகளுக்காக வேண்டி இந்த நன்றி கட்ட வார்த்தைகளை நாங்கள் பாதிக்கிறோமா இல்லையா? ஆண்களிடத்திலும் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. பெண்கள் எவ்வளவுதான் நல்லதை செய்தாலும் ஒரு கட்டத்திலே சொல்வார்கள், உன்னோடு வாங்குவது என்னதான் நல்லது கண்டது என்று. பெண்களிடத்தில் அதிகமாக இருக்கிறது. அதனால் தனதுகளால் பெண் சமூகத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள், பெண் சமூகம் கோபிக்கக்கூடாது, என்ன பெண்களை மட்டும் சொல்ல, ஆண்களிடத்தில் இருக்கிறது. நபிகளால் பெண் சமூகத்தை குறிப்பிட்டு சொன்னார்கள். ஏன்? ஆண்களை விட வீதத்தில் பெண்களிடத்தில் கூட இருக்கிறது. நீங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை பார்க்க முடியும். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நன்றி மறந்த வார்த்தைகளை பேசாதீர்கள், நாவிலிருந்து வருகின்ற வார்த்தைகளை அடுத்தவனுடைய மனசு நோக்கக்கூடிய விதத்தில் பேசாதீர்கள். புண்படக்கூடிய விதத்தில் பேசாதீர்கள், நன்றி உணர்வுகளை மறக்கடிக்கின்ற விதத்தில் பேசிவிடாதீர்கள், நரகத்தின் விறகுகளாக மாற வேண்டி வரும் என்பதைத்தான் நபிகளார் எச்சரிக்கை செய்தியாக சொல்லுகின்றார்கள். எனவே அன்பாக இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எங்களை அறியாமல் நல்லது என்று நினைத்துக் கொண்டு நாவினால் எத்தனையோ பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். விட்டுவிடுங்கள் சகோதரர்களே, பொய் சொல்வது இருக்கிறது. நபிகளார் என்ன சொன்னார்கள்? பொய் இருக்கிறது அல்லவா பாவத்தின் பக்கம்தான் வழிகாட்டும் என்று சொன்னார்கள். பொய் சொல்லுகின்ற மனிதனுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்காது சகோதரர்களே, நல்ல காரியத்தை செய்ய மாட்டான். பொய் சொல்லுகின்ற பழக்கம் கெட்டதைத்தான் செய்து கொண்டிருப்பான். ஏன் தொழுகைக்கு வரமாட்டான்? பொய் சொல்ல முடியுமே, நான் தொழுது விட்டு தானே வந்தேன் என்று சொல்ல முடியுமே? நோன்பு பிடிக்க மாட்டான், நான் தான் நோன்பு பிடித்தேன் என்று சொல்ல முடியுமே? பொய் சொல்லுகின்ற பழக்கம் உள்ளவன் நல்லது பேச மாட்டான். நபிகளால் சொன்னார்கள், கெட்டவைகள் இருக்கின்றனவே நரகத்துக்குத்தான் வழிகாட்டும் என்று சொன்னார்கள். பொய் இருக்கிறதே பாவத்தின் பக்கம் வழிகாட்டும், பாவம் இருக்கிறதே நரகத்தின் பக்கம் வழிகாட்டும் என்று சொன்னார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் இரவிலே ஒரு கனவு காணுகின்றார்கள். இரண்டு மலக்குமார்கள் நபிகளாரை அழைத்துக் கொண்டு ஒரு பாலைவனத்தை அப்படியே அழைத்துச் செல்கிறார்கள். ஒரு சில கூட்டங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற தண்டனைகள் காட்டப்பட்டன. புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற மிகப்பெரிய ஒரு ஹதீஸ். அதில் ஒரு கூட்டம் எப்படி தண்டிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? கையிலே ஒரு கத்தரி இருக்கிறது, கையில் ஒரு கத்தரி இருக்கிறது, தன்னுடைய சாலை அப்படியே வெட்டுகிறார்கள். வெட்டி கத்தரித்து கத்தரித்து குடறி வரைக்கும் போகிறார்கள். வலது பக்கம் முடிந்த பிறகு இடது பக்கத்தை கத்தரிக்கிறார்கள். இடது பக்கம் முடிவடைகின்ற பொழுது திருப்பியும் வலது பக்கம் பரிபூரணமாகிறது. இப்படியே தண்டனை செய்யப்படுகிறார்கள் ஒரு கூட்டம். நபிகளார் கேட்டார்கள், யாரப்பா இப்படி தண்டனை கொடுக்கப்படுகின்ற கூட்டம்? மலக்குமார்கள் சொன்னார்களாம், இவர்கள் தான் உலகத்திலே பொய் பேசியவர்கள், இவர்கள் தான் உலகத்திலே பொய் பேசியவர்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பொய் பேசவில்லையா சகோதரர்களே? நாங்கள் பொய் பேசவில்லையா? இன்றைக்கு கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பிசினஸ் செய்கின்ற நிறைய பேர் புச்சினால் தான் பிழைக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தற்காலிகத்துக்கு லாபம் கிடைக்கலாம் சகோதரர்களே, தற்காலிகத்துக்கு வருமானம் கிடைக்கலாம் சகோதரர்களே. நபிகளார் என்ன சொன்னார்கள்? ஒரு மனிதன் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுது உண்மையை சொல்லி இருக்கின்ற குறைகளை வெளிப்படையாக சொல்லி பிசினஸ் செய்கிறான் என்றால் பூரி கத்தி பைஹிமா, அந்த இரண்டு பேருடைய வியாபாரத்திலும் வரக்கத்து செய்யப்படும். இரண்டு பேரும் பொய் சொல்லுகின்றார்கள், இருக்கின்ற குறைகளை மறைத்து வியாபாரம் செய்கிறார்கள் என்றால் அந்த இரண்டு பேருடைய வியாபாரத்திலே பரக்கத்து அளிக்கப்படும் என்று சொன்னார். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய பொருளாதாரம் எங்கே போகிறது சகோதரர்களே? சிந்தனை செய்து பாருங்கள். எல்லோருக்கும் கவலை, முஸ்லிம்களை நெருக்குகிறார்களாம். இல்லை சகோதரர்களே, முஸ்லிம்களுடைய பொருளாதாரத்தை நெருக்கவில்லை, நாங்களாக நெருக்கிக் கொண்டிருக்கிறோம். பொய் சொல்லி வியாபாரம் செய்கிறோம். இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே கொடுக்கல் வாங்கல் இடத்தில் நிறைய பொய் பேசுகிறோம். சாதாரணமான வாழ்க்கையில் பொய் பேசுகிறோம் என்பது வேறு, கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற நிறைய பொய் பேசுகிறோம் சகோதரர்களை. நரகத்துக்கு எங்களை இட்டுச் செல்லும் நாவினால் வருகின்ற வார்த்தைகள் உண்மையானதாக இருக்க வேண்டும், இயற்கைக்கு புறம்பானதாக இருக்கக்கூடாது. அதிலும் விசேடமாக என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகின்ற பொழுது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகின்ற பொழுது வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசக்கூடாது. இன்றைக்கு இஸ்லாம் என்றால் நினைத்ததை எல்லாம் பேசுகிறார்கள் சகோதரர்களே. இல்லை சகோதரர்களே, நபிகள் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது ஷைத்தான் மனிதர்களை வடிகெடுப்பதற்காக மிக முக்கியமாக கையாளுகின்ற பாவங்கள் என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியாதது எல்லாம் அல்லாஹ்வுடைய பேரிலே சொல்வதை ஷைத்தான் ஊட்டி விடுவான், ஷைத்தான் ஊட்டி விடுவானாம். என்ன சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பொய் பேசுவது, இல்லாத விடயங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் இருக்கிறது என்று பொய் பேசுகிறது. மிம்பர் மேடையில் இருந்து கொண்டு புழுகு மூட்டைகளை அவித்து விடுவது லேசான காரியமா சகோதரர்களே? யாரிடத்திலே விளையாடுகிறோம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே குர்ஆன் ஹதீஸிலே ஆரம்பம் வராத விடயங்களை சொன்னால் அது அல்லாஹ்வின் மீது சொல்லப்படுகின்ற பொய், நபிகளாரின் மீது சொல்லப்படுகின்ற பொய். யாராவது வேண்டும் என்று பொய் சொன்னால், வேண்டும் என்று தெரியாமல் பொய் சொல்லலாமா? வேண்டும் என்றால் என் மீது யாராவது பொய் சொன்னால் நரகத்தில் ஒரு இடத்தை புக் பண்ணி கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். நரகத்தில் தன்னுடைய இடத்தை ஒதுக்கிக் கொள்ளட்டும் என்று சொன்னார்கள். உலகத்திலே நரகத்திலே சேர்த்து பிடிக்கின்ற ஒரு சமூகம் என்றால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே போய் பேசுகின்ற சமூகம். ஆதாரம் தெரியாமல் பேசாதீர்கள் சகோதரர்களை, ஆதாரம் தெரியாமல் பேசாதீர்கள். இன்னும் என்ன வேண்டும் என்று பொய் சொன்னால் தானே குற்றம்? தெரியாமல் பொய் சொல்லலாமே, அன்பான இஸ்லாமிய சகோதரர்கள், நபிகளாய் சொன்னார்கள், நபிகளாய் சொன்னார்கள், என்னை பற்றி ஒரு மனிதனுக்கு ஒரு செய்தி கிடைக்கிறது, அது உண்மையா பொய்யா என்று தெரியாமல் சொன்னார். இரண்டு பொய்யர்களில் அவனும் ஒரு பொய்யன் என்று சொன்னார்கள். முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன சகோதரர்களை, நபிகளால் சொன்னதாக ஒரு ஹதீஸ் வருகிறது, சையா லைஃபா என்று தெரியாது, நல்ல ஹதீஸா இட்டிக்கட்டப்பட்டதா என்று தெரியும், ஹதீசு தானே விட்டடிக்கிறார்கள். நபிகளால் சொன்னது இரண்டு பொய்யர்களில் ஒரு பொய்யன் என்று சொன்னார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே போய் பேசுவது லேசான குற்றமல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை மிம்பரிலே பேசுகிறோமா, பயான் நிகழ்ச்சிகளிலே பேசுகிறோமா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே பேசுகிறோமா, தெளிவான ஆதாரத்தோடு பேசாமல் வாய்க்கு வந்தது எல்லாம் மிம்பர் மேடைகளிலும் பயான் நிகழ்ச்சிகளிலும் உளர்வோமாக இருந்தால் இது லேசான பாவங்கள் பெரும் பாவம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நடைமுறை வாழ்க்கையிலே பொய் சொல்வதை விட்டுவிடுவோம், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே அதை விட பன்மடங்கு விட்டு விடுவோம் சகோதரர்களே. எனவே நாவினால் நடக்கின்ற மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றுதான் நாங்கள் பேசுகின்ற பொய். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏமாற்றுவது, ஏமாற்றுவது எப்படி சகோதரர்களை ஏமாற்றுவது? சாதாரணமாக கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற பொழுதும் நிறையவே ஏமாற்றுகிறோம், வாய் மாற்றிருக்கிறோம். 10 ரூபா தான் அப்பா இதில் லாபம் இருக்குது, 100 ரூபா லாபம் எடுத்துட்டு 10 ரூபா லாபம் இருக்குது போய் சொல்றது, இதுதான் ஒரிஜினல் பார்ட்டி சாமன். இஸ்லாமிய சகோதரர்களே, நடக்கிறதா? நாவினால் நடக்கக்கூடியது, நாவினால் தானே விளங்கப்படுத்துகிறோம், நாவினால் தானே நல்லது என்று சொல்கிறோம், செகண்ட் பார்ட்டி சாமனை வைத்துக் கொண்டு பெஸ்ட் குவாலிட்டி என்று சொல்கிறோம், இரண்டாம் தர பொருட்களை வைத்துக் கொண்டு முதல் தர பொருள் என்று சொல்கிறோம், குறையுள்ள பொருட்களை வைத்துக் கொண்டு நல்லது என்று சொல்கிறோம். நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? நபிகளால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பாதையிலே சந்தையிலே நடந்து செல்கிறார்கள். ஒருவர் தானிய குவியலை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார், தன்னுடைய கரத்தை நபிகளால் தானிய குவியலுக்குள் போடுகிறார்கள். கீழே ஈரமாக இருக்கிறது, மேலே காய்ந்திருக்கிறது. நபிகளால் கேட்டார்கள், என்னப்பா இது, கீழே ஈரமாக இருக்கிறது, மேலே காய்ந்திருக்கிறது, தோழல் செல்கிற அல்லாஹ்வின் தூதரே, நேற்று மழை பெய்து விட்டது, நலைந்து விட்டதால் மறைத்து வைத்திருக்கிறது. நபிகளாய் சொன்னார்கள், வெளிப்படையாக இரண்டையும் வேறு வேறாக வைக்கலாம் அல்லவா மக்கள் விளங்கிக் கொள்வதற்கு, ஏமாற்றுகிறாயா? மண் கஷ்ட பலைசமின்னி, யார் ஏமாற்றுகின்றாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். நபிகளாருடைய கூட்டத்திலே நாங்கள் இல்லை என்று சொன்னார், எங்களுக்கு சுவனம் கிடைக்குமா, மறுமை வெற்றி கிடைக்குமா? நபிகளார் என்ன சொல்கிறார்கள், யார் ஏமாற்றுகிறாரோ என்னை சார்ந்தவர் இல்லை என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்கள். பிள்ளைகளை ஏமாற்றுகின்ற சமூகம் நாங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளிடத்தில் வேலையை வாங்குவதற்காக வேண்டி இதை நீ செய், உனக்கு இந்த பொருளை வாங்கி தருகிறேன், செய்து முடித்த பிறகு பிள்ளையை ஏமாற்றுவது, மனைவிமார்களை ஏமாற்றுவது, அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நடக்கிறதா இல்லையா? ஏமாற்றுவது லேசுமன காரியம் அல்ல. நபிகளாருடைய சமூகத்தில் எங்களை தூக்கி எறிந்துவிடும், முனாஃபிக்குடைய பட்டியலிலே எங்களை கொண்டு போய் சேர்த்துவிடும். நபிகளார் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிக்கு தலாகுன், 3 விடயங்கள் இருக்கின்றன முனாஃபிக்குடைய அடையாளம் என்று சொன்னார்கள். யார் முனாஃபிக்? நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரன். அர்பாவு ஹிசாரின் மன்குன் நபி கான முனாஃபிகன் ஹாரிசா. நபிகளார் சொன்னார்கள், 4 விடயங்கள் இருக்கின்றன, எவனிடத்தில் அந்த 4 விடயங்களும் இருக்கின்றனவோ அவன் சுத்தமான முனாஃபிக் என்று சொன்னார்கள். ஒரு பண்பு யாரிடத்தில் இருக்கிறதோ அவனிடத்திலே நயவஞ்சகத்தனத்தின் ஒரு பண்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, என்ன 4 பண்பும்? இதா ஹத்தர கதப, பேசினால் பொய் பேசுவான், வாக்களித்தால் மாறி செய்வான், நம்பிக்கை வைக்கப்பட்டால் சதிமோசம் செய்வான், ஒரு தர்க்கம் புரிந்தால் மோசமான வார்த்தைகளை பேசுவான். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? இதா ஹாசம பஜர, இரண்டு பேருக்கிடையே தர்க்கம் ஏறி போகிறது. தர்க்கம் பண்ண முடியாத கட்டத்தில் மோசமான வார்த்தைகளை பேசுவது, குடும்ப பிரச்சனைகளை இழுத்து போடுவது, இல்லாத கொள்ளாத செய்திகளை பேசுவது, நடக்கிறதா இல்லையா சகோதரர்களே? ஊட்டப்பேச்சு என்று சொல்வோம், தூசணம் என்று சொல்வோம். ஏன் ரெண்டு பேருக்கிடையே சூடான வாதம் நடக்கிறது என்றால், யார் மோசமான வார்த்தைகளை பேசுகிறாரோ, தூசணத்தை பேசுகிறாரோ, முனாபிக்குடைய பண்பு என்று சொன்னார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. நபிகள் சொன்னார்கள், தொழுகிறான், நோன்பு பிடிக்கிறான், இந்த பண்புகள் இருக்கிறது நான் சுத்தமான முனாஃபிக்கு இருக்கிறார்கள். தொழுதாலும் சரி, நோன்பு பிடித்தாலும் சரி, பொய் பேசுகிறோமா, ஏமாற்றுகிறோமா, உடன்படிக்கைகளை மீறுகிறோமா, ஒருவரோடு தர்க்கம் புரிகின்றபோது மோசமான வார்த்தைகளை பேசுகிறோமா, முஃமின் என்ற பட்டியலிலிருந்து விலகி முனாஃபிக் என்ற நரகத்தின் அடித்தளத்துக்கு சொந்தக்காரர்களின் பட்டியலில் பேர் பதிய வேண்டிய நிலை வரும் சகோதரர்கள். அடுத்தவர்களுக்கு தீர்ப்பு கொடுப்பதற்கு அல்ல, அடுத்தவனை பார்த்து நீ முனாஃபிக் என்று சொல்வதற்கு அல்ல சகோதரர்களே. நான் முனாபிக்கன் நல்லவனா என்று பார்ப்பதற்கு சகோதரர்களே, என்னிடத்தில் நலவஞ்சகத்தனம் இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதற்கு சகோதரர்களே, அடுத்தவனை பார்ப்பதை விடுங்கள். எங்களை நாங்கள் பரிசோதனை செய்வோம் சகோதரர்களே, சுய விசாரணை நடத்துவோம் சகோதரர்களே, அப்பொழுது நாங்கள் நல்லவர்களாக மாற முடியும். அடுத்தவர்களை பார்க்கின்ற ஒரு சமூகம், அடுத்தவர்களுடைய குறையை தேடுகின்ற ஒரு சமூகம் உருப்பிட மாட்டாது சகோதரர்களே, உருப்பட மாட்டாது. மார்க்க விடயத்தில் அல்ல, மார்க்க விடயத்தில் அல்ல, சொந்த உலக விடயங்களிலே. மார்க்க விடயத்தில் ஒரு சகோதரன் தவறு செய்தால் சுட்டி காட்ட வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. உலக பிரச்சனைகள் நீ செய்கிறாயாப்பா, கண்டுகொள்ளாமல் போய்விடுங்கள் சகோதரர்கள். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதை தூக்கி பிடியுங்கள், திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்கள். அதுதான் மறுமை விஷயங்களுக்கு கொண்டு வந்து தரப்போகிறது. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முள்ளில்லாத ஒரு சதை துண்டு, முள்ளில்லாத ஒரு சதை துண்டு ஒரு மனிதனை நரகத்தை நோக்கி இழுத்துச் செல்கிறது என்றால், முதுகெலும்புள்ள மனிதர்கள் நாங்கள், பழமுள்ள மனிதர்கள் நாங்கள், ஏன் சகோதரர்களை தடை சட்டம் போட முடியாது? ஏன் அந்த நாவை பாதுகாக்க முடியாது? ஈமான் என்ற, ஈமான் என்ற ஆபரணத்தை அணிந்திருக்கின்ற நாங்கள் அந்த நாவை பாதுகாக்கவில்லை என்றால் எங்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ்விடத்தில் பெருமதி இல்லாமல் போய்விடும் சகோதரர்களே. எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாவு என்பது நபிகளால் சொன்னது போன்று ஒரு மனிதனை மூங்குப்பரை இழுத்து சென்று நரகத்திலே வீசுவதிலே இந்த நாவுதான் பெரிய பங்களிக்கிறது என்று சொன்னார்கள். எனவே நாவை பாதுகாப்போம் சகோதரர்களே. நாங்கள் வெளிப்படுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ் விரும்பக்கூடியதா, நபிகளால் காட்டி தந்ததா என்று பார்த்து பேசுவோம் சகோதரர்களே. அடுத்த விஷயங்களை பாவமான வார்த்தைகளை பேசி நரகத்தின் விறகுகளாக மாறிவிடக் கூடாது சகோதரர்களே. எனவே இந்த எச்சரிக்கை செய்தியை புரிந்து கொண்டு எதையெல்லாம் இந்த காதினால் கேட்டோமோ இடது காதினால் விட்டு விடாதீர்கள் சகோதரர்களே. இது நன்றி கட்ட தனத்துக்கு அடையாளம். அல்லாஹ் எங்களுக்கு பாக்கியம் செய்திருக்க வலது காதினாலும் இடது காதினாலும் கேட்ட விடயங்களை உள்ளத்திற்கு ஆழமாக செலுத்துவோம் சகோதரர்களே. எங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற தவறுகளை மாற்றிக்கொள்வோம் சகோதரர்களே. எங்களை நாங்கள் சூனத்துக்குரியவர்களாக மாற்றிக்கொண்டு எங்களுடைய ஈமானிய உறவுகள் இஸ்லாத்தை அறியாமல் ஏதேதோ காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, அந்த ஈமானிய உறவுகளை எல்லாம் பிடித்திருப்போம் சகோதரர்களே. இஸ்லாமிய சகோதரர்களை எல்லாம் பிடித்திருப்போம் சகோதரர்களே. நரக விளிம்பில் இருந்து சூனத்தின் பக்கம் இருக்கக்கூடிய நன்மக்களாகவும் எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான், எனக்கும் உங்களுக்கும் இந்த சொற்பொழிவை கேட்கின்ற எல்லா ஈமானிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்தில் பின்பற்றி உலகத்திலே நல்லவர்களாக வாழ்ந்து மரண தருவாயிலும் நல்லவர்களாக மரணித்து மறுமையிலே சூனத்தை அடைந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அடைந்து கொள்வதற்கு வல்லவன் ரஹ்மான் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.